ගරු ජීවන් තොණ්ඩමන් මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 8ක කාලයක් ලැබෙනවා.
என் உரையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால முதலாவதாக சமீபத்தில் நடந்த தமிழ்நாட்டு தேர்தலை பொறுத்தமைக்கு தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராகிய கௌரவ விஜய் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். வளமையாகவே மக்கள் வந்து அரசியலையும் சினிமாவையும் என்னைக்கும் வேற வேறன்னு பார்த்ததில்லை. இவ்வளவு காலம் அவர் ஒரு நடிகராக பார்த்த மக்கள் இன்னைக்கு அவரை வந்து ஒரு தலைவனாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. ரசிகர்கள் வந்து ஒரு மனிதனை உயர்த்தலாம், ஆனால் மக்கள் வாக்கு மட்டும்தான் அந்த உயர்வை ஒரு தலைமைத்துவமாக மாற்ற முடியும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு வரலாறு எழுதப்பட்டுள்ளது. இதில் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அவரின் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது பல்வேறு விஷயங்கள் பேசியிருந்தார் இலங்கை சார்ந்த விடயமாக, குறிப்பாக கச்சத்தீவு சம்பந்தமாக. என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம், அமைச்சராக இருக்க காலப்பகுதியில் அதிகமான அளவு தமிழ்நாட்டுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தேன். அப்போ நாங்கள் பார்த்த ஒரு விஷயம், முக்கியமான பிரச்சனை வந்து கச்சத்தீவு கிடையாது. முக்கியமான பிரச்சனை முதலாவதாக அங்கே முகாமில் வாழும் நம்ம தமிழ் சொந்தங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற சூழலை பொறுத்த வரைக்கும் மீனவர் பிரச்சனை இன்னும் தொடர்ச்சியாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு விழிப்புணர்வு நாங்கள் கட்டாயம் அவங்களுக்கு வழங்கி ஆகணும். அது என்னவென்றால், அங்கே இந்த மீனவர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அது தமிழர்களுக்கும் இராணுவத்துக்கோ இல்லாட்டி தமிழர்களுக்கும் சின்னவர்களுக்கும் நடக்கிற பிரச்சனை கிடையாது. இது வந்து தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழர்களுக்கும் இலங்கையில் வாழ்கிற தமிழக மீனவர்களுக்கும் இருக்கிற ஒரு முரண்பாடு. ஆனால் இதுவரைக்கும் அது ஒரு தீர்வு கண்டது கிடையாது. ஆகவே இப்போ அவரின் புதிய ஆட்சிக்கு அடியில் கட்டாயம் அவர் இலங்கை வருகை தருவார்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒரு புதிய உறவை ஆரம்பித்து அது மூலியமாக இந்த தீர்வுகளை பெற்றெடுக்கலாம்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி மலையக மக்கள் சம்பந்தமாகவும், நாங்கள் இந்த நாட்டில் 200 வருஷமாக இருக்கோம், பல்வேறு பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த நாட்டை விட்டு வெளியே வந்தால் எங்களையும் இலங்கை தமிழர்களாக தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. அது தவறு கிடையாது. ஆனால் எங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட அடையாளம், தனிப்பட்ட வரலாறு இருக்குது. அப்படி இருக்கும்போது மலையக மக்களோட அங்கீகாரமும் தமிழக அரசாங்கம் வழங்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, இவரின் தேர்தல் பிற்பாடு ஆளுங்கட்சியில் இருக்க பல்வேறு தரப்பினர்கள் உடனே சொன்னாங்க, இது வந்து கிட்டத்தட்ட எங்கள் அனுரகுமார தசநாயக் அவர்கள் ஆட்சி மாதிரி, அவரும் இதே மாதிரி தான் பெண்கள் இளைஞர்கள் ஒரு பல்வேறு ஆதரவு பல்வேறு ப்ரெஷருக்கு மத்தியில் முகம் கொடுத்து அந்த ஒரு புரட்சியாளர் தரமாக அந்த ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. நான் அதை ஏற்றுக்கிறேன். இங்கே பார்த்த அந்த மாற்றம் வேணும்னு அந்த ஒரு உணர்வு தான் அங்கேயும் இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான், கௌரவத்துக்குரிய விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் நடிச்சு முடிச்சுட்டு அரசியலுக்கு வந்தார். இவங்களை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் ஒரே ஒரு வித்தியாசம். அதுக்கு காரணம் ஏன்னா, இன்னைக்கு வந்து நான் பார்க்குறேன், கௌரவ முன்னாள் அமைச்சர் மனோகணேசன் அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது கௌரவ அருண் ஹேமச்சந்திர அவர்கள் ஒரு விஷயம் சொல்றாரு, உங்களுக்கு பேசுறதுக்கு அருகதை இல்லை, உங்களுக்கு வந்து பேசுறதுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை, ஏன்னா நீங்க வந்து மக்களை தூண்டிவிட பாக்குறீங்க. நாங்க வந்து மக்களை தூண்டிவிட பார்க்கல. ஆனா நான் ஒரே ஒரு விஷயம் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். கௌரவ மனோகணேசன் அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது கூட, முன்னாள் அமைச்சர் மறைந்த தலைவர் கௌரவ ஆறுமுக தொண்டமான ஐயா இருந்த பொழுது கூட, அவங்க பண்ணதுல 1% இந்த அரசாங்கம் பண்ணிட்டு வந்தா தாராளமா பேச முடியும். அது வரைக்கும் பேசுறதுக்கு அருகதை அவங்க கிட்டதான் இல்லை. நீங்க இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, சம்பள பிரச்சனை நீங்க சொல்றீங்க, ஆனா சம்பள பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்னால இருந்த நடிப்பு வேற, தேர்தலுக்கு பின்னால் வந்த விஷயம் வேற. ஆனா அதுலயும் ஜனாதிபதி அவர்கள் மீது மக்கள் வச்சிருக்க நம்பிக்கையை வச்சுதான் பொழைச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு சில உறுப்பினர்கள். அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா அதே நேரத்தில் என்னோட கடமை இதை நான் வெளியே கொண்டு வர விஷயம், நீங்க இந்த வீடு திட்டத்தை ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க. இதுக்கு சிறந்த உதாரணம் இந்திய அரசாங்கத்தின் துணை ஜனாதிபதி அவர்கள் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவர் வந்து வருகை தந்திருந்தாரு இலங்கை நாட்டுக்கு. அவர் வருகை தந்திருந்த பொழுது நீங்க என்ன பண்ணிருந்தீங்க, அவரை மலையகத்துக்கு கூட்டு போயிருந்தீங்க. மலையகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு நேரா லிடஸ்டேல் வீடு திட்டத்துக்கு கூட்டிட்டு போய் காமிச்சிருக்கீங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு, நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க 2025, நான் 4500 வீடு கட்டுவேன்னு அரசாங்கம் வந்து ஒரு பெரிய அறிக்கையை விட்டாங்க. அதுக்கப்புறம் 2026 இந்த காலப்பகுதியில 6500 வீடுகள் கட்டுவீங்கன்னு ஒரு பெரிய அறிக்கையை விட்டீங்க. ஆனா கடைசியில இந்தியாவோட துணை ஜனாதிபதியை கூட்டிட்டு போன இடம் எங்க, லிடர்ஸ்டேல் வீடு திட்டம். அது 2021 எங்களால முடிக்கப்பட்ட ஒரு வீடு திட்டம். அப்படின்னா இன்னைக்கு நீங்களே நிரூபிச்சிருக்கீங்க, நீங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து மலையக மக்களுக்கு ஒரு வீடு கூட கட்டி தரல. இதான் யதார்த்தம். அப்படி இருக்கும்போது எங்க கிட்ட ஆளும் தரப்பினர் கேட்கிறாங்க, அருகதா இருக்காங்க. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், உங்களுக்கு வெக்கம் இருக்கா முதவேளை? ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் விமர்சிச்சு விமர்சிச்சு தான் அரசியல் செய்யறீங்களே தவிர என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? நீலகம தோட்டம் காவத்த பிரதேசத்தில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஆனா அந்த பிரச்சனைகளை வந்து என்ன பண்றோம்? இளைஞர்கள் மேலேயும் ஒரு தப்பு இருக்கு. ஒரு பிரச்சனை நடந்துட்டா அரசியல்வாதிகள் அனைவரும் இங்க வந்து முகம் கொடுக்கணும். அப்படிதான் நாங்களும் இருந்தோம், போய் முகம் கொடுத்தோம். பீட்ரோ பிரச்சனையில எங்க தாய்மார்களை அசிங்கப்படுத்தினாங்க, நாங்க அங்க போய் முகம் கொடுத்தோம். மாத்தலையில அசிங்கப்படுத்தினாங்க, நாங்க போய் முகம் கொடுத்தோம். இதே மாதிரி பிரச்சனை தான் ரத்னபுரையிலும், இதே பிரச்சனை காவத்தையில, இதே பகுதியில். ஆனா அங்க போய் முகம் கொடுக்கும் போது உங்களோட ஜனாதிபதி அவர்கள் அனுராதபுரையில சொன்ன விஷயம், மலையகத்தில் இருக்க அராஜக அரசியலுக்கு நான் முற்றுப்புள்ளி வைப்பேன். அப்புறம் கடைசியில மலையகத்தில் அவரோட பிரதான வேட்பாளர் யாரு? மஸ்கேலியா பகுதியை சார்ந்த ஒரு கொடுமையான தோட்ட உரிமையாளர். அரசாங்கமா இருக்கட்டும், மலையக மக்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயத்த நாங்க ஏத்துக்கிறோம், எங்களை பொறுத்த வரைக்கும் மலையக மக்கள் வந்து அதிகமான அளவு நம்பிக்கையோட ஜனாதிபதி அவர்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு மலையக மக்கள் அவங்களோட பிரதிகள், ஆளுங்கட்சியில இருக்க அவங்களோட பிரதித்துவம், ஜனாதிபதி பேரை சொல்லி வாக்கு சேகரிக்கிற பிரதித்துவம், இன்னைக்கு மலையக மக்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அறிக்கை விடுறதை தவிர, கலந்துரையாடல்கள் வைக்கிறதை தவிர வேற எதுவுமே செய்யல. இதான் யதார்த்தம். 1.5 வருஷம் தாண்டி இருக்கு, இன்னும் 3 வருஷம் இருக்கு, போட்டும். ஆனா மக்கள் கிட்ட நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல விரும்புறேன், எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்களும் மக்களுக்கு வேலை செய்யணும் தான் நினைக்கிறோம். ஆரம்பத்துல நாங்க வரும்போது எங்களோட முழுமையான ஆதரவு ஜனாதிபதி அவர்கள் கொடுத்தோம். வரவு செலவு திட்டத்துக்கு எதிர்த்தரப்புல இருக்க கூட்டணியா இருக்கட்டும் இல்லாட்டி காங்கிரஸா இருக்கட்டும், நாங்க வந்து ஆதரவா வாக்களிச்சோம். ஆனா ஒவ்வொரு தடவை நாங்க உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கும் போது, மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு மாற்றம் வரணும்னு நாங்க நம்பி உங்களுக்கு ஆதரவு வழங்கும் போது நீங்க வந்து என்ன பண்றீங்க? வேணும்னே எங்களை வந்து சுரண்டிட்டு இருக்கீங்க. நான் உங்கள்கிட்ட வெளிப்படையா இன்னைக்கு சொல்றேன், மலையக மக்கள் சம்பந்தமா அறிக்கை கலந்துரையாடல் ஒரு பக்கம் வைங்க. மலையக மக்கள் சம்பந்தமா இந்த கேள்வியை நான் 10 தடவை கேட்டுட்டேன் இந்த பாராளுமன்றத்தில், முடிஞ்சா தைரியம் எடுத்தா ஒருத்தர் பதில் சொல்லுங்க. காணி உரிமை வழங்குவீங்களா மாட்டீங்களா? வீடு திட்டத்தை அமுல்படுத்துவீங்களா மாட்டீங்களா? தோட்டப்புறத்துக்குள்ளார வாழ்ற மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவீங்களா இல்லையா? நாங்க ஆட்சியில் இருக்கும் போது ஒரு விஷயம் நாங்க தெளிவா கொண்டு வந்தோம், அன்னைக்கு இருக்க IGP மூலமா, தோட்டப்புறத்துக்குள்ளார நடக்கிற பிரச்சனைகளுக்கு போலீஸ் வந்து முடிவு கட்டி ஆகணும். ஆனா சில பகுதிகளில் இன்னைக்கு போலீஸே தோட்டப்புறத்துக்குள்ளார போய் மிரட்டிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது நாங்க இந்த விஷயத்த முன் வைக்கிறோம், நீங்க என்ன பண்றீங்க? இது குடும்ப ஆட்சி, இவ்வளவு காலமா இருந்தாங்க, ஊழல் குற்றச்சாட்டு இருந்தா நடவடிக்கை எடுங்க, யார் வேணாம் சொல்ற. ஆனா எங்க மேல என்ன விமர்சனம் வைக்க முடியும் உங்களால? இப்ப நாங்க வந்து இங்க நிக்கும் போது நாங்க ஒரே ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல நீங்க அனைவருமே
சிந்திச்சாக்கணும். ஆனா
இப்ப இருக்கிற சூழல்ல நீங்க ஒரே ஒரு விஷயம் தான் கவனிச்சாக்கணும், அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மே தினம் நடத்துனீங்க, அதுலயும் இல்ல பாருங்க நிறைய பேர் மே தினம் நடத்தலன்னு. இது முதல் தடவை கிடையாது நாங்க மே தினம் நடத்தாம, எங்களை பொறுத்த வரைக்கும் எப்ப எதை செய்யணும்னு நல்லாவே தெரியும். நான் உங்கள்ட்ட ஒரே ஒரு கோரிக்கையை தான் முன் வைக்கிறேன், முடிஞ்சா கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க, இல்லாட்டி விமர்சிக்கிறத நிப்பாட்டுங்க.